நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4.
வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இன்னைக்கு சிறுதானிய பயிர்களில் தரமான விதை உற்பத்திக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து நம்மிடையே பேச வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விதை மைய விதை அறிவியல் மற்றும் நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் க. கிருஷ்ணவேணி அவர்கள், வணக்கம் மேடம்.
வணக்கம்ங்க.
எந்த ஒரு பயிருக்குமே பாத்தீங்கன்னா தரமான விதை தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. சிறுதானியங்கள் உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில தரமான விதை உற்பத்தி அப்படின்னா என்ன?
முதல்ல இவ்வுரையை கேட்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம் கேட்டது போல தரமான விதை உற்பத்தி என்றால் என்ன? நிறைய வேளாண்மையில தரமான விதை உற்பத்தி எப்படி பண்றது அப்படிங்கிற பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தா தரமான விதை என்றால் என்ன அப்படின்னா, அது தனது பாரம்பரிய குணங்களில் இருந்து சிறிதும் குறையாமல் இருக்க வேண்டும். பிற ரகம் மற்றும் பிற பயிர்கள் கலப்பு இல்லாமலும் பூச்சி பூஞ்சாணங்கள் தாக்கப்படாமலும் தூசி துருப்பு இல்லாமலும் இருப்பது மிகவும் அவசியம். எந்த பயிராக இருந்தாலும் கம்போ சோளமோ ராகி திணை வரகு சாமை இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச விதை தரம், இந்த சட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு விதைக்கும் ஒரு விதையினுடைய முளைப்பு திறனை வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. நாம் ஒரு பொருளை வாங்கும் போது அதற்கு எவ்வாறு ISI முத்திரை அல்லது அக்மார்க் என்ற தரச்சான்று முத்திரை உள்ளதா என்று பார்த்து வாங்குகின்றோம். இதை போலவே விதை தரத்திற்கும் உத்தரவாதம் தருவது மிகவும் முக்கியம். எனவே இந்த விதையைத்தான் நம்ம தரமான விதைன்னு சொல்றோம். அந்த தரமான விதைக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடிப்படையான அதிகப்படியான முளைப்பு திறல், அளவான ஈரப்பதம், இனத்தூய்மை, புற தூய்மை மற்றும் பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமை ஆகிய குணாதிசயங்களை கொண்டிருக்க வேண்டும்.
இப்ப தரமான விதை அப்படின்னா என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இந்த தரமான விதை உற்பத்திக்கான முறைகள் என்னென்ன கையாளணும் விவசாயிகள்?
விதை தேர்வு செய்யும் பொழுதே பரிந்துரைக்கப்பட்ட இடத்துல இருந்தா விதையை வந்து நம்ம வாங்கணும். ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன், விதையை வந்து ஆத்தன்டிகேட்டட் சீட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விதை வந்து அதற்குரிய நிர்ணயிக்கப்பட்ட உண்மை விதை, அதாவது ட்ரூ டு டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைப்பை வந்து நம்ம கரெக்டா அதற்குரிய இடத்துலதான் நம்ம வாங்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் நம்ம தேர்வு செய்யும் பொழுது நிலத்தை வந்து தான் தோன்றி பயிர்கள் இல்லாம முந்தைய பயிர்கள்ல பயிர் செய்யப்பட்ட பயிர்கள் இருந்து எந்த செடியும் நம்ம தற்போது பயிர் செய்யக்கூடிய பயிர்களை வந்துடக்கூடாது அப்படின்றதுல நம்ம கவனமா இருக்கணும். அதுக்கு வாலண்டியர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், அது இல்லாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால நம்ம விதை தேர்வு செய்ததுல இருந்து நிலத்தேர்வு செய்ததுல இருந்து அறுவடை வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். அடுத்தபடியாக இன தூய்மையை பராமரிக்க பயிர் விலகு தூரம் மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது விதை உற்பத்திற்கு எந்த பருவம் ஏற்றது அப்படிங்கறத பத்தி நம்ம சிந்திக்கணும். வளமான நாற்றுகளை பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு நம்ம பாக்கணும். தரமான விதை உற்பத்தியில் கலவன்கள் நீக்குதலின் பங்கு, மேலும் அறுவடை, அறுவடை பின்சை நேர்த்தி. இப்ப அறுவடை பின்சை நேர்த்தின்னு பாத்துட்டோம்னா அதுல எப்படி முதல்ல விதையை வந்து காய வைக்கிறது, விதையை உலர்த்துதல் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் விதையை எவ்வாறு தரம் பிரிக்கிறோம், அப்புறம் விதையை எவ்வாறு சேமிக்க வேண்டும், அப்புறம் இடைக்கால விதை நேர்த்தி, இப்படின்னு பல்வேறு விதை உற்பத்தி முறைகளை நம்ம கையாண்டு நல்ல தரமான விதைகளை உற்பத்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் அதிக மகசூல் பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன.
நல்லதுங்க மேடம். முக்கியமா சிறுதானியங்களை விதை உற்பத்தி ஊக்குவிப்பதற்கான காரணம் என்னென்ன?
ரொம்ப அழகா கேள்வி கேட்டீங்க மேடம். சிறுதானிய பயிர்களான சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமை, வரகு, திணை, குதிரைவாளி, பனிவரகு ஆகிய பயிர்களை பார்த்தீங்கன்னா மாறி வரும் தட்பநிலைப்புக்கு ஏற்ப மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மைக்கு ஏற்ப இந்த பயிர்கள் வந்து அதிக அளவில் வந்து நம்ம உற்பத்தி பண்றதை பார்த்துட்டு இருக்கோம். குறைந்த மண்வளம் உள்ள பகுதியில கூட இந்த பயிர்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு அதிக ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை நமக்காக அள்ளி வழங்கக்கூடிய மிக உன்னதமான பயிர்களாகும். உலக அளவில் பார்த்தோம்னா பொதுவாக சிறுதானிய பயிர்கள்ல சுமார் 36.7 மில்லியன் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 29.2 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இதுவே நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா சுமார் 13.3 மில்லியன் ஹெக்டர் பயிரிடப்பட்டு 10.5 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 789 கிலோ என்ற அளவில் விவசாயிகளால் மகசூல் பெறப்படுகின்றது. இதுவே தமிழகத்தில் பார்த்தோம்னா இந்த சிறுதானியங்கள் பயிரிடப்படும் பரப்பளவு வந்து சமீப காலமாக குறைந்து வருகின்றது. 1960 சுமார் 20 லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருந்த இந்த சிறுதானிய பயிர்களின் உற்பத்தியானது தற்போது மிகவும் குறைந்து காணப்படுகிறது. அதாவது 7.73 லட்சம் ஹெக்டராக குறைந்து காணப்படுகின்றது. எனவே பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்மளுடைய உற்பத்தியை 2x பெருக்கவும் உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பதாலும் 2020 கணக்கிடப்பட்டுள்ள 8 பில்லியன் மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்மளுடைய பாரம்பரிய பயிர்களை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும், அந்த பயிர்களில் எவ்வாறு உற்பத்தியை பெருக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி நம்ம சற்று சிந்திக்க வேண்டும். அதாவது நான் கூறியது போல பாரம்பரிய பயிர்களான கம்பு, சோளம், கேழ்வரகு, சாமை, வரகு, திணை, பனிவரகு போன்ற பயிர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் இப்பயிர்களில் நம் உடல் வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், மாவுச்சத்து மற்றும் பல்வேறு நுண்ணூட்ட சத்துக்கள் அடங்கியுள்ளன. இச்சத்துக்கள் அரிசியில் உள்ள சத்துக்களை விட மிக அதிக அளவில் உள்ளன. மக்கள் ஏன் வந்து இந்த சிறுதானிய பயிர் உற்பத்தியில வந்து அதிகம் ஈடுபாடு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா, இந்த உற்பத்தி செய்வதில் கிடைக்கக்கூடிய குறைந்த மகசூல், அதாவது ஒரு ஹெக்டருக்கு வந்து ரொம்ப குறைவான மகசூல் கிடைக்கிறது. அடுத்தபடியாக குறைந்த விலை, அதாவது மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. உணவு பழக்க வழக்க மாற்றம், சீக்கிரமா நம்ம வந்து நம்ம அரிசியை உட்கொள்வது போல நம்ம சிறுதானிய பயிர்களை வந்து அதிக நாட்டம் இல்லாமை, சிறுதானியங்கள் பதப்படுத்தலில் உள்ள சிரமம், குறைந்த மகசூல் தரக்கூடிய உள்ளூர் ரகங்களையே பயன்படுத்துதல், அதே மாதிரி குறைந்த உர மேலாண்மை போன்ற காரணங்களால் சிறுதானியங்களின் பரப்பளவு மற்றும் உற்பத்தி குறைந்து காணப்படுகின்றது. எனவே இந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது இதனை கருத்தில் கொண்டு இந்திய அரசு சிறுதானிய உற்பத்தியை பெருக்குவதற்காக தமிழகத்தின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்திட 12ஆம் 5ஆண்டு திட்டத்தின் கீழ் சில தானிய பயிர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்க திட்டமிடப்பட்டது. அதன் அடிப்படையிலே தேசிய அளவில் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகமும் மாநில அளவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து சிறுதானிய பயிர்களில் மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சிகளின் விளைவாக பல சாகுபடிக்கேற்ற உயரிய ரகங்களையும் சாகுபடி தொழில்நுட்பங்களையும் உழவர்களின் பயன்பாட்டிற்கு வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் விவசாயிகள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன், அதாவது இன்சிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, கடந்த 4 வருடங்களாக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இதனுடைய சிறுதானிய பயிர்களை விதை உற்பத்தியை மேம்படுத்துவதற்காகவும் அதிகமாக உற்பத்தி செய்வதற்காகவும் பல்வேறு வழிகளிலே வட்டங்கள், மாவட்டங்கள் ஆகியவற்றில் பல்வேறு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு பல்வேறு திட்டங்களை தீட்டி உற்பத்தியை பெருக்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. எனவே தமிழக அரசுகளால் கொண்டுவரப்பட்ட இந்த இன்சிம் ப்ரோக்ராம் மூலமாக தீவிர சாகுபடி மூலம் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதோடு மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் உற்பத்தியை பெருக்குவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு மதிப்பீட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பல்வேறு பயிற்சிகள் விவசாயிகளுக்கும் கொடுக்கப்பட்டன. பயிற்சியில் விவசாயிகளுக்கு சிறு தானிய ரகங்கள், விதை சுத்திகரிப்பு, மக்காச்சோள பயிர்களில் சான்று விதை உற்பத்தி உள்ளிட்ட விளக்கங்களும் நேரடியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. மேலும் பல்கலைக்கழகத்தில் உள்ள அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்திற்கு விதை உற்பத்தியாளர்கள் அழைத்து செல்லப்பட்டு சிறுதானிய பயிர்களில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதில் குறித்திய பயிற்சியும் கொடுக்கப்பட்டது. என பயிற்சியில் விவசாயிகள் எளிதில் கையாளக்கூடிய நவீன இயந்திரங்கள் உபயோகிக்கவும் செயல்பாடுகள் செய்து காமிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன.
நல்லதுங்க மேடம். இப்ப சிறுதானிய பயிர்கள்ல விதை உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான காரணம் என்னென்னு நீங்க அழகா பட்டியலிட்டு சொன்னீங்க. இப்ப இதற்குண்டான தொழில்நுட்பங்கள் என்னென்னு விரிவா சொல்லுங்களேன்.
அதாவது சோளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சோளமானது நமது ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாட்டு மக்களின் உணவு பயிராகவும் கால்நடைகளுக்கு சிறந்த தீவன பயிராகவும் விளங்குகின்றது. தமிழ்நாட்டில் தற்போது 2.38 லட்சம் ஹெக்டரில் பயிரிடப்பட்டு 2.21 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. சராசரி மகசூல் பார்த்தீங்கன்னா 929 கிலோ என்ற அளவில் நாம் உற்பத்தியை எட்டியுள்ளோம். அந்த சோளத்தை பொறுத்தவரையில் நம்ம தொன்று தொட்டு விவசாயிகள் வந்து பயிர் செய்து கொண்டிருந்த உள்ளூர் ரகங்கள் மிகவும் குறைந்த மகசூலை கொடுக்கக்கூடியவையாக இருந்த காரணத்தால் மகசூலை மேம்படுத்துவதற்காக நம்ம விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் முடிவாக பல்வேறு ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள சிறுதானிய துறையில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பார்க்கும் பொழுது அந்த ரகங்களான COS 28 மற்றும் TNAU சோழ ரகம் CO 30 ஆகிய ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதுல CO 28 அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த CO 26 மற்றும் PK 1 விட 23.4% மற்றும் 22.7% இந்த CO 28 அதிக மகசூல் கொடுக்க வல்லது. இரவையில் 4588 கிலோ தானிய மகசூலும் 12.6 டன் தட்டை மகசூலும் கொடுக்க வல்லது. இந்த ரகம் வந்து ரொம்ப சிறந்த முறையிலே நமது விவசாயிகளால் பயிரிடப்பட்டு வருகின்றன. இது பொதுவாக தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கடலூர், சேலம் ஆகிய மாவட்டங்களிலே இது பயிரிடப்பட்டு வருகின்றது. அதே போல இந்த TNAU சோழ ரகம் கோ 30, இந்த ரகமானது APK 1 என்ற ரகத்தையும் TNS 292 ரகத்தையும் சேர்த்து ஒட்டு செய்து அதிலிருந்து மரபுவழி தேர்வு மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு ரகம். இதனுடைய முக்கியமான சிறப்பு குணாதிசயங்களை பாத்தீங்கன்னா 100 முதல் 105 நாட்கள் வரை குறைந்த வயதுடைய ரகமாகும். மானாவாரியில சுமார் ஹெக்டேருக்கு மகசூல் வந்து 2780 to 6220 கிலோ வரைக்கும் மகசூல் கொடுக்க வல்லது. இரவையில பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமா 3360 கிலோ கொடுக்க வல்லது. மற்றும் இது வந்து அடிச்சாம்பல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. சோளத்துக்கு பொறுத்தவரையில் கலவன்கள் இருந்தால் ஜான்சன் கிராஸ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கலவன்கள் இருந்தா பயிரினுடைய விலகு தூரத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தி கொடுக்கணும். சோளத்துக்கு பாத்தீங்கன்னா 200 to 100 பயிர் விலகு தூரத்தை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் இந்த பயிர் விலகு தூரம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சோள ரகங்களை பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பா அதாவது சாதாரணமா கமர்ஷியலா ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் விவசாயிகள் உற்பத்தி செய்வதற்கும் விதைக்காக உற்பத்தி செய்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. இப்ப நான் ஏற்கனவே கூறியது போல விதையை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், நிலத்தை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், அந்த விதை உற்பத்தி செய்வதற்காக பயிர் விலகு தூரம் எவ்வாறு கொடுக்க வேண்டும், மேலும் அந்த பயிர்களில் இருந்து எவ்வாறு கலவன்களை நீக்க வேண்டும், அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த பயிர்களுக்கு எவ்வாறு உரம் பிரித்து கொடுக்க வேண்டும், அறுவடை எவ்வாறு செய்ய வேண்டும், அறுவடையை விட மிகவும் முக்கியமானது அறுவடையிலேயே வினையியல் முதிர்ச்சியை எப்படி கையாள வேண்டும், எவ்வாறு அந்த முதிர்ச்சியில் பயிர்களை அறுவடை செய்ய வேண்டும், அடுத்தபடியாக அந்த விதைகளை அறுவடை செய்த பிறகு அதனுடைய ஈரப்பதம் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு அதை தரம் பிரிக்க வேண்டும் என்பதெல்லாம் பற்றி நாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இதில் லாபம் மிக குறைந்து காணப்படுகிறது என்ற அடிப்படையிலேயே விவசாயிகள் இதை அதிகமாக உற்பத்தி செய்யவில்லை. எனவே இதனை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் நம்மளுடைய அன்றாட நம்மளுடைய அதாவது குழந்தைகள் என்று நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊட்டச்சத்து குறைவினால் வந்து பாதிக்கப்படுகின்றார்கள். அழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சில காரணங்களை பார்க்கும்போது இந்த மால் நியூட்ரிஷன் அதாவது ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகளும் அதிக பாக்குறோம். பிற்கால கட்டத்துல வந்து நம்ம வந்து இதனுடைய இழப்புகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். எனவே நம்ம வந்து வருமானம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு மட்டும் இல்லாமல் இந்த சிறுதானிய பயிரோட உற்பத்தியில வந்து நம்ம அதிகமாக முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். அதனால பல்கலைக்கழகமானது எந்த வழியில் நம்ம முக்கியமா பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்களுக்கு அதாவது மலைவாழ் பழங்குடியினர் மக்கள் வந்து இந்த ரகத்தை வந்து அதிகமா பயிரிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வது என்பதே பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. அவர்களை உற்று நோக்கும் பொழுது நம்ம இந்த தானிய விதை உற்பத்தியில வந்து பெரும்பங்கு நம்ம உற்பத்தியை பெருக்குவது வந்து மிகவும் ஒரு சிறந்த முறையாகும். சோ அதனாலதான் நம்ம இப்ப வந்து ஒவ்வொரு பயிரா பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது சோளத்தை பத்தி சொன்னோம். அதுல எப்படி நம்ம அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களை சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இப்ப வந்து அவங்களுக்கிட்ட தொழில்நுட்பங்களை கொடுக்கறத விட ஏன்னா இந்த சிறுதானிய பயிர்கள்ல வந்து அதிகமான குறைபாடுகள் எதுவுமே கிடையாது. சிறுதானிய பயிர்கள்ல வந்து முடைப்பத்திறன் நல்லா இருக்கு, நல்லா வளரக்கூடிய ஒரு பயிர், அதிகமான மூலதனம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண மண் வளத்திலே இதை நன்றாக பயிர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. இதற்கு தேவைகள் வந்து மிகவும் குறைவு. அதன் அடிப்படையிலே சோளத்தை பத்தி இப்ப சொன்னேன் உங்களுக்கு. அதனால இந்த ரெண்டு ரகமும் வந்து மிகவும் நன்றாக விவசாயிகள் மத்தியிலே பிரபலம் அடைந்திருக்கக்கூடிய ரகங்கள். அவற்றை நீங்கள் வந்து பயிர் செய்யலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கம்பு, கம்புல அதே மாதிரி நம்ம விதைக்கக்கூடிய அளவு, அதனுடைய உரம், இதெல்லாம் வந்து நம்ம பிற பயிர்களுக்கு சொல்வது போல ஒவ்வொரு பயிர்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கம்புவை பொறுத்த வரைக்கும் 50 to 50 தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ஹெக்டேருக்கு கொடுக்கணும். நம்ம நேரடியா விதைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3.5 கிலோ விதை தேவைப்படும் ஒரு ஹெக்டேருக்கு. இல்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணித்தான் கொண்டு போகணும் அப்படின்னா அதாவது டிரான்ஸ்பிளான்ட் நாற்று நட்டுற முறையில கூட நம்ம அதுல போலாம். கம்புல எந்த சூழ்நிலையில போகணும் அப்படின்னா அதாவது டைம்லி சோயிங் நமக்கு வந்து ரொம்ப அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல நம்மளால விதைப்பு எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்படும் பொழுதும், ஆன்செட் ஆஃப் மான்சூன் வந்து கரெக்டா நமக்கு அந்த மழையினுடைய எதிர்பார்ப்பு வந்து ஏமாற்றி போகும் பொழுது அல்லது நீண்ட நாள் ஆகும் பொழுது தவறி போகும் பொழுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில டிரான்ஸ்பிளான்ட் எடுக்கிறாப்புக்கு நம்ம போலாம். அப்புறம் அந்த மாதிரி சமயத்துல நம்ம ஒரு 1.5 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இருந்தா போதும். அப்படி நடும் பொழுது நாத்துக்கினுடைய வயசு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத பாக்கணும். 15 to 21 வரை அந்த சீலிங்ஸ் வந்து நம்ம அதனுடைய வயசை வந்து நிர்ணயிக்க வேண்டும். அப்புறம் நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து அதிகமான அந்த இலையினுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கும் பொழுது அந்த குரோத் அதை வந்து நம்ம வந்து கிளிப் பண்ணி விட்டுறணும், அதை வந்து நுனியை வந்து கிள்ளி விட்டுறணும். அது ரொம்ப ரொம்ப கம்புல வந்து மிகவும் முக்கியம். இந்த கம்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான சில ரகங்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கம்பு வந்து மிகவும் இந்த தமிழ்நாட்டுல கோதுமை, சோளம் அவற்றுக்கு அடுத்தபடியாக பயிரிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயிர். அதுல பாத்தீங்கன்னா கம்பு கோசி 9, அதே மாதிரி கம்புல வீரிய ஒட்டு ரகமான கோ 9 போன்ற ரகங்கள் எல்லாம் இருக்கு. இந்த கோ C 9 அப்படிங்கிற ரகம் வந்து ஒரு ஹெக்டருக்கு 2865 கிலோ வரைக்கும் மகசூல் கொடுக்கக்கூடியது. மானாவாரியிலும் 1950 கிலோ வரைக்கும் மகசூல் கொடுக்கக்கூடியது. வயது வந்து பாத்தீங்கன்னா சுமார் 80-85 நாட்கள்ல முதிர்ச்சி அடைஞ்சிரும். அதே மாதிரி வீரிய ஒட்டு ரகமும் இருக்கு. அந்த வீரிய ஒட்டு ரகம் வந்து 2011 வெளியிடப்பட்ட ஒரு ரகம். அதுல வந்து நம்ம ஒவ்வொரு விதைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த சரியான ரகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்த வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இந்த சாமை வரகு பனிவரகு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பயிர்லயுமே வந்து நமக்கு இதெல்லாம் ரொம்ப எளிதாக நம்ம பயிர் செய்யக்கூடிய பயிர்களை அனைத்துமே. அதுல எந்த ஒரு முளைப்பு திறனோ மற்ற எந்த பிரச்சனையுமே அதுல கிடையாது. இரவையிலையும் பயிர் செய்யலாம், மானாவாரியிலும் பயிர் செய்யலாம். வறட்சியை தாங்கி மற்றும் தண்ணீர் தேக்கத்திற்கு தாங்கி வளரக்கூடியது. அடுத்தது பான்யார்டு மில்லட் அப்படிங்கறது நம்ம வந்து குதிரை வாளி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கூறிய போல ஆடிப்பட்டம், அதே மாதிரி ரபியில் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் போலாம். ஜூன் ஜூலை பயிர்களை வந்து விதைக்கும் பொழுது சுமார் 25-25 சென்டிமீட்டர் வரைக்கும் போலாம். நம்ம இடைவெளி கொடுத்து விதைகளை நட வேண்டும். அப்புறம் அந்த விதைகளை வந்து விதைக்கும் பொழுது 3 சென்டிமீட்டர் ஆழந்தா இருக்கணும். அதை ரொம்ப நம்ம பாத்துக்கணும். அதிகமான ஆழத்துல கொண்டு விதைகளை வந்து போட்டக்கூடாது. உரம் ஏற்கனவே சொன்னது போல ரொம்ப குறைவான உரங்கள் தான் இதற்கெல்லாமே தேவைப்படுகிறது. அதாவது 50-60 கிலோ பொட்டாஷ் வந்து அதிக அளவில் தேவைப்படாது. அப்புறம் களை எடுத்தல் வந்து பாத்தீங்கன்னா 1 முறை அல்லது 2 முறை எடுத்தால் மட்டுமே போதுமானது. இந்த பயிர்கள் அனைத்துமே சுமார் 10-15 குவிண்டால் வரைக்கும் மகசூல் கொடுக்கக்கூடியது. முக்கியமா பார்த்தோம்னா இந்த பூச்சி இவையெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய பயிர்களில் வந்து அதிகமா நம்ம தாக்குதல் இருக்காது. பட் இருந்தா சிலது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை எறும்பு, அந்த ஸ்டெம் போரர், அப்புறம் டவுனி மில்டியோ அடிச்சாம்பல் நோயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா சுமார் 5% ஆல்ட்ரின் அதாவது ஹெப்டோக்ளோர டஸ்ட் வந்து கொடுக்கலாம். சாயில்ல 15 கிலோ முடிஞ்ச வரைக்கும் 15 கிலோ பெர் ஹெக்டர் கொடுக்கலாம். அடுத்தது வந்து ஆல்ட்ரின் சொன்னா 0.03% கொடுக்கலாம். அடுத்தது டவுனி மில்டிங் போது 0.2% ஜினப் அல்லது மேன்ஸப் கொடுக்கலாம். நம்ம இப்ப முக்கியமா சொல்லிக்கிறது என்னன்னா சிறுதானி பயிர்கள முக்கியமான ரகங்கள் என்னென்ன நம்ம இப்போ விவசாயிகள மத்தியிலே பிரபலப்படுத்த கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்த குதிரை வாளியில பாத்துட்டீங்கன்னா இதுல தீவன பயிராகவும் தானிய பயிராகவும் பயன்படுத்தலாம். கோ 1 கோ 2 ரகம். அடுத்தது சாமையில பாத்தீங்கன்னா கோ 3 கோ 4 பயிர் 2 கோ 1. அதே மாதிரி கம்புல பாத்தீங்கன்னா கோ C 9 வீரிய ஒட்டு கோ 9 பயன்படுத்தலாம். அதே மாதிரி ராகியில பாத்தீங்கன்னா இந்த ராகி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிர். அதுல பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து, கால்சியம் சொல்றோம், இரும்பு சத்து, புரதச்சத்து, நார் சத்து அதிகமாக உள்ளதால் வேளாண் விஞ்ஞானிகள் பரிந்துரைகள் செய்கின்றனர். நல்ல பருவமழை இருந்தால் இந்த பயிரை வந்து மானாவாரியிலும் அதிக லாபம் தரக்கூடியது. இந்த பயிர் ஏற்ற ரகங்கள் பாத்தீங்கன்னா கோ 7 கோ 9 கோ 13 14 திருச்சி 1 அப்படின்னு சொல்றோம், பயிர் 1 பயிர் 2 இந்த மாதிரி ரகங்கள் எல்லாம் நிறைய ரகங்கள் வெளிவந்திருக்கின்றன. சோ இப்ப திணை வரகு சாமை இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பயிர்களை வந்து பயிர் உற்பத்தி செய்யறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த மண்வளம் இருந்தாலே அதிக ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய இந்த பயிர்களை வந்து நம்ம ஈஸியா பயிர் செய்யலாம். முறைகள்னு பார்க்கும்பொழுது விதையை தேர்ந்தெடுக்கும்போது மட்டும் இல்ல விதைக்கு விதை நேர்த்தி செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்பொழுது 1 கிலோ விதையுடன் நம்ம வந்து இந்த கம்புவை பொறுத்த வரைக்கும் மெட்டலாக்சில் அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து 6 கிராம் என்ற விகிதத்தில் வந்து விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்னதாக விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைப்பதற்கு சற்று முன்பு அசோஸ்பைரம் கலந்தும் விதை நேர்த்தி செய்ய வேணும். அப்போ இந்த விதை நேர்த்திங்கிறது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும். எந்த பயிராக இருந்தாலும் அதற்கு கட்டாயமாக விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதாவது 1 கிலோ விதைக்கு 2 அல்லது 3 கிராம் சேர்த்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய விதை நேர்த்திகள் முறைகள் வந்துருச்சுன்னா விதை நேர்த்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதோடு மட்டுமல்லாமல் மானாவாரின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மானாவாரியில விதைப்பல்ல செய்யும் பொழுது நம்ம அதுல மானாவாரி தன்மைக்கு ஏற்றவாறு அதாவது ஈரப்பதம் குறைஞ்சிருக்கும் அந்த நேரத்துல என்ன மாதிரி நம்ம ஒரு விதைக்கு நேர்த்தி கொடுத்தா அந்த பயிரை வந்து நல்ல முறையில காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அதுக்கு பேர் தான் விதை கடினப்படுத்துதல் என்று கூறுகிறோம். இது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமான ஒன்று. அதாவது மானாவாரியில ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதைகளை 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் 20 கிராம் ஒரு லிட்டருக்கு தண்ணீர் எடுத்துக்கிட்டு கலந்துட்டு இந்த ரசாயனத்துல சுமார் 6 மணி நேரம் ஊற வைத்து பிறகு 5 மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். இவ்வாறு செய்வதால் தானிய மகசூல் அதிகரிப்பதோடு அதிக லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதனால நம்ம விதையை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்ல விதைக்கு எவ்வாறு விதை நேர்த்தி செய்யணும், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மானாவாரிக்கு போடுறோமா இரவிக்கு போடுறோமா அப்படிங்கறதையும் பார்த்துக்கிட்டு மானாவாரிக்கு போடும்போது நம்ம அந்த விதை கடினப்படுத்தும் முதைகளையும் கையாள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி சோளத்துக்கு வந்து நம்ம கூறியவை அனைத்தையும் அதாவது பயிர் பாதுகாப்பு மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பயிருக்கும் என்னென்ன சேதாரம் ஏற்படுகின்றன, என்னென்ன பூச்சிகள் தாக்கின்றன, என்னென்ன நோய்கள் தாக்கின்றன என்பதெல்லாம் வந்து நீங்க நல்லா அறிஞ்சிருப்பீங்க. ஏற்கனவே நான் கூறியது போல அந்த விதையினுடைய தரம் எப்படி இருக்கணும்னு சொன்னேன், அந்த இடத்துல விதையினுடைய முனைப்புத்திறனை பத்தி பேசியிருக்கேன். சோ அப்ப அந்த இடத்துல சொன்ன மாதிரி இந்த சிறுதானி பயிர்களை வரக்கூடிய எல்லா பயிர்களுக்கும் சுமார் 75% முளைப்புத்திறன் வந்து கட்டாயமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கம்புக்கு வந்து நம்ம ஒரு ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் வந்து 400 ஆதார விதைக்கும் 200 மீட்டர் வந்து சான்று பெற்ற விதைக்கும் நம்ம பயிர் விலகு தூரத்தை கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தபடி பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமா ஒண்ணு என்ன பருவத்துல பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் கேரிஃப் பருவம், அதாவது ஜூன் ஜூலை. அப்புறம் ரபில பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்துல நம்ம பயிர் பண்ணலாம். இடைவெளி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே விவசாயிகள் வந்து நீங்க அதுல நிறைய அனுபவம் பெற்றிருப்பீர்கள். 45-15 சென்டிமீட்டர் இடைவெளியில ஆரோக்கியமாக இடைவெளி கொடுத்து பயிர் செய்ய வேண்டும். அதாவது விதை அளவுங்கிறது 12-15 kg, அதாவது ஒரு ஹெக்டருக்கு 12-15 கிலோ வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபெர்டிலைசர் உரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த உரம் வந்து நம்ம சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இத்தனை தேவை அப்படின்ட்டு கொண்டு போய் அந்த யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஷ் அப்படியே நம்ம இட்டுட்டு வந்துடுறோம். அந்த வயலுக்கு தேவையான உரங்களை வந்து ஒரே முறையில போட்டு வந்துட்டோம், நம்ம உரம் இட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது வந்து மிகவும் தவறான கருத்து. எப்படின்னா நம்ம அந்த பயிருக்கு தேவையான அந்தந்த பருவத்திலே, அதாவது பால் பிடிக்கும் பருவம், விதை முற்றும் பருவம், அதாவது பூக்கும் பருவம் அப்படின்னு பிரிச்சு இந்த நம்ம உரங்களை வந்து பிரித்து இட்டால் அதனுடைய பலன் வந்து பயிருக்கு நன்றாக போய் சேரும் என்பது கருத்து. அதுல இப்ப நம்ம மானாவாரியில பார்த்தோம்னா பயிருக்கு நைட்ரஜன் தலைச்சத்து கொடுக்கக்கூடியது 40 கிலோ ஒரு ஹெக்டருக்கு, பாஸ்பரஸ் 40 கிலோ, பொட்டாசியம் அந்த மண் வளத்தை பொறுத்து நம்ம பொட்டாசியம் தேவைப்படும் அளவு கொடுக்கலாம். அதே மாதிரி இரவையிலும் நம்ம பயிர் செய்யறதுக்கு இது உகந்த ரகமானது. இந்த கலவன்கள் எல்லாம் வரும்போது ஒரு குறைந்தபட்சம் தரம் தான் கொடுத்திருப்பாங்க, 0.05 தான் ஆதார விதைக்கு. அதே மாதிரி 0.1% தான் வந்து சான்று பெற்ற விதைக்கு. இந்த ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து கதிர்களை வந்து தனித்தனியாக அறுத்தெடுத்து அதை வந்து தட்டி எடுத்து நல்ல முறையில காய வைத்து அதனுடைய ப்ராசஸிங் சுத்திகரிப்பு செய்துதான் நம்ம மறுபடியும் பயன்படுத்த வேண்டும். சோ மற்றபடி இப்போ நம்ம இந்த ரெண்டு பயிர்களையும் தவிர மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய பயிர்களை வந்து அதுல ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ராகி, சாமை, வரகு, பனிவரகு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுல வந்து ராகி வந்து மிகவும் முக்கியமான ஒரு பயிர். பாத்தீங்கன்னா நீர்ப்பாய்ச்சும் வசதி இருந்தா ஆண்டு முழுவதும் கூட இந்த பயிரை நம்ம பயிர் செஞ்சுட்டு இருக்கிறோம். சோ இடைவெளி பாத்தீங்கன்னா 25-30 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்து இந்த ராகியை பயிர் செஞ்சுட்டு இருக்கிறோம். உரம் பாத்தீங்கன்னா 50-60 கிலோ தலைச்சத்து, 30-40 கிலோ பாஸ்பரஸ், 30 கிலோ பொட்டாஷ் கொடுக்கலாம் நம்ம இந்த உரமா கொடுக்கும் பொழுது. கூடியமான வரைக்கும் நம்ம நீர் தேங்காமல் இந்த பயிருக்கு பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு பாத்தீங்கன்னா கலவன்களை நீக்குதல் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பூக்கும் பருவம் மற்றும் விதை முயற்சி பருவத்துல வந்து இந்த கலவன்களை வந்து நம்ம நீக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆய்வு, எப்படி வயல்ல நம்ம ஆய்வு செய்யணும் அப்படிங்கறத வந்து பாக்கணும். அது எத்தனை முறைகள் நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னு குறைந்தபட்சம் 2 முறை வந்து நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். அதாவது இந்த ஆய்வு செய்யும் பொழுது நம்ம அந்த கலவன்கள் இல்லாமல் வந்து நம்ம பாத்துக்கணும். உதாரணத்திற்காக COS 28 அப்படின்னு ஒரு ரகம் சொல்றோம்னா அந்த ரகத்தினுடைய குணாதிசயங்களை வந்து அந்த பயிர் வெளியிடும் பொழுதே கொடுத்திருப்பாங்க. அதனுடைய உயரம், அதனுடைய தோற்றம், அதனுடைய பூக்களினுடைய நிறம், தண்டினுடைய கலர் அப்படி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த வெளிப்புற தோற்றத்தை வச்சு அந்த பூக்களுடைய கலர் அதெல்லாம் வச்சுட்டு நம்ம அதனுடைய குணாதிசயங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பருவத்தில், அதாவது பூக்கும் பருவம், பூப்பதற்கு முன்பு, அறுவடைக்கு முன் அப்படின்ற ஒரு பகுதிகளாக பிரித்து கொண்டு அந்தந்த தருணத்திலே அவற்றினுடைய கலவன்களை நீக்க வேண்டும். முற்றிலுமாக மாறுபட்ட ரகத்தை வந்து முழுவதுமாக அகற்றிவிட வேண்டும். அதைத்தான் நம்ம கலவன்கள் என்று சொல்கிறோம். இந்த கலவன்களை தக்க தருணத்தில் வந்து நம்ம நீக்க வேண்டியது மிகவும் அவசியம். இல்லை என்றால் அந்த இனக்கலப்பு ஏற்பட்டு பயிரினுடைய இன தூய்மை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏதாவது நோய் தாக்கப்பட்ட செடிகள் இருந்தா அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவற்றுக்கு எப்படி வந்து நம்ம அறுவடை பண்ணும் பொழுது அவற்றெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சுதான் அறுவடை பண்ணி எடுத்துக்கணும். அவற்றை வந்து நல்ல கதிர்களோட கலந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ மகசூலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் 40 குவிண்டால் ஒரு ஹெக்டேருக்கு கிடைக்கும். இந்த சோளம், கம்பு விட்டுலாம் பாத்தீங்கன்னா அறுவடைக்கு முன்னாடி, அதாவது நம்ம சாதாரண விவசாயிகள் அறுவடை பண்றது வாயில ஒரு மணியை போட்டு பார்த்து கடுக்குன்னு ஒரு சவுண்ட் வந்தோடனே நல்லா முத்திருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம அப்படி பார்க்காம விஞ்ஞான பூர்வமா பார்க்கும் பொழுது அந்த ஈரப்பதம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம குறிப்பா பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த விதையினுடைய நிறம் மாறி இருக்கா, நல்ல வினையியல் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன கருப்பான கோடு இருக்கும் அந்த விதையினுடைய நுனியிலிருந்து, அது அதனுடைய கதிரில ஒட்டிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கும் அந்த நுனி விதையினுடைய நுனியிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கருப்பு நிற கருமையான கோடுகள் தென்படும். அதுதான் அதனுடைய விதையியல் முதிர்ச்சியை வந்து நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒன்று. சோ அந்த மாதிரி தருணத்துல வந்து நம்ம அறுவடை செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு பயிர்களுக்கும் வந்து நம்ம வந்து விதையினுடைய உற்பத்தி செய்யக்கூடிய முறைகளை வந்து நம்ம செஞ்சுட்டு போகணும். அதே மாதிரி ஈரப்பதம் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது 10% மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும். அதுக்கு ஈரப்பதம் 10% இருக்க வேண்டும். அதை வந்து முக்கியமாக இந்த ஈரப்பதத்தை வந்து நம்ம கட்டாயமாக உலர்த்தி சரியான ஈரப்பதத்துல வைத்திருக்க வேண்டும். அப்புறம் அறுவடை அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே பயிரை வந்து தரைமட்டத்திலிருந்து அறுத்து எடுக்க வேண்டும். சுமார் 7 நாட்கள் வரை நன்கு காய வைத்து அந்த வந்து போன ஒவ்வொரு செடிகளையும் அப்படியே 7 நாட்கள் வரைக்கும் அப்படியே வைத்திருந்து அந்த கதிர்களில் உள்ள மணிகளை வந்து தட்டி எடுத்து விதையை பிரித்தெடுக்க வேண்டும். மகசூலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மானாவரியில 10-15 குவிண்டால் வரைக்கும் கிடைக்கும், இரவையிலிருந்து 40 குவிண்டால் வரைக்கும் கிடைக்கும். அதுல ராகி பொறுத்த வரைக்கும் விதை உற்பத்தி தரங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராகிக்கு வந்து அதே மாதிரி 75% முளைப்பு திறன் இருக்கணும். அதுக்கு வந்து ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ், அதாவது வேயர் விலகு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார விதையா இருந்தாலும் சான்று பெற்ற விதையா இருந்தாலும் 3 மீட்டர் தான் இருக்கணும் அதனுடைய ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ். ஆய்வு எப்ப மேற்கொள்ளா 2 ஆய்வு இருந்தா போதும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கலவன்கள் நீக்கிறது வந்து பூக்கும் மற்றும் அறுவடை தருணத்தில் கலவன்களை நீக்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இதான் முக்கியமா நம்ம வந்து விதை உற்பத்தி முறையில கையாளக்கூடிய சில தொழில்நுட்பங்கள். ஒரு சில விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் மட்டும் நான் கூறியது போல இந்த விதையை தேர்ந்தெடுக்கிறது, நிலத்தை தேர்ந்தெடுக்கிறது, அதே மாதிரி பயிர் விலகு தூரம், விதையினுடைய இனத்தூய்மை எப்படி பராமரிப்பது, அறுவடையின் போது எப்படி வினையில் முதிர்ச்சியை கொண்டு அவரை அறுவடை செய்வது, அறுவடைக்கு பின்னாடி எப்படி நம்ம அதை வந்து தரம் பிரித்து விதையை வந்து சந்தைக்கு எடுத்து செல்வது போன்ற சில முக்கியமான சில வழிமுறைகளை மட்டும் நம்ம கையாண்டோம்னா நிச்சயமா அதுல நல்ல மகசூலை பெறலாம். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறுதானியத்துறையில கோயம்புத்தூர் மூலம் உருவாக்கப்பட்ட உயர் விளைச்சல் ரகங்கள் வந்து பயிரிடுவதன் காரணமாக வேளாண் பெருமக்கள் இந்த சிறுதானிய பயிர்களின் உற்பத்தியை அதிகமாக பெருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இதுல வந்து சிறுதானிய பயிர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ரகங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் நம்ம இந்த மலைவாழ் மக்களுக்கு இதைத்தான் நான் சொன்னேன். என்ன அப்படின்னா அவர்கள் வந்து பாரம்பரிய ரகங்களை தங்களிடம் வைத்திருக்கிறார்கள். அந்த பாரம்பரிய ரகங்களில் இருந்து அவர்கள் வெளிவருவதற்கு நம்மளுடைய உயர்ந்த நல் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை நம்ம கொடுத்தோம்னா அதுல நிச்சயமா அவங்களை வந்து அதிக மகசூல் பெறுவாங்க, அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம். அப்புறம் தானியங்களிலிருந்து அரிசி மற்றும் மதிப்பூட்ட பொருட்களை வந்து உற்பத்தி செய்ய தேவையான இயந்திரங்கள் இப்ப வெளிச்சந்தையிலே அதிக அளவு வந்திருக்கின்றன. அவற்றை வைத்து நம்ம அந்த குறைபாடுகளையும் நீக்கிக் கொள்ளலாம். மேலும் தமிழ்நாடு நீர்வள நிலவளத் திட்டத்தின் மூலம் சிறு தானிய பயிர்களின் உழவர்களின் பங்களிப்புடன் விதை உற்பத்தி செய்யப்பட்டு அந்தந்த விதைகளை கொண்டு முன்னிலை செயல் விளக்க திட்டங்களும் அதிகமாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றன. தொண்டு நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் சிறுதானிய உற்பத்தி பெருக்கத்தில் பெரும் பங்கு ஆற்றி வருகின்றன. தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் வந்து மேலும் விரிவாக்க பணியாளர்கள் இந்த சிறுதானிய உற்பத்தி தொழில்நுட்பங்களை பற்றிய பயிற்சிகளும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகின்றன. விவசாயிகள், சுய உதவி குழுக்கள், பதனிடுவோர், தன்னார்வ குழுக்கள் ஆகியவற்றுக்கு நிறைய பயிற்சிகள் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது விவசாயிகள் மத்தியிலே இந்த சிறுதானிய பயிர்களிலே அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். மலைவாழ் மக்களால் தொன்று தொட்டு பயிரிடப்படும் இந்த சிறுதானிய பயிர்கள் வந்து அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடிய நல்ல ரகங்கள் வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதை வந்து நம்ம அவர்களுக்கு அளிப்பதன் மூலம் ஒரு நல்ல உற்பத்தியை பெருக்குவதோடு அவர்களை தன்னிறைவடைய செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த சிறுதானிய பயிரை உற்பத்தி செய்வதன் மூலம், உயர் விளைச்சல் ரகங்களையும் பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பெருமக்கள் சிறுதானியத்தின் உற்பத்தியை அபரிதமாக பெருக்க முடியும். சிறுதானியங்களிலிருந்து பல்வேறு தரப்பட்ட மதிப்பூட்டப்பட்ட பொருட்களையும் உற்பத்தி செய்ய முடியும். இதுவரைக்கும் நம்ம சிறுதானிய பயிர்களில் தரமான விதை உற்பத்தி எவ்வாறு செய்வது, ரகங்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, நல்ல தரமான விதையை எவ்வாறு உற்பத்தி செய்வது மற்றும் இந்திய அரசால் மேற்கொள்ளப்படும் நல்வேறு திட்டங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இவற்றையெல்லாம் எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை தெரிந்து கொண்டு மென்மேலும் சிறுதானிய பயிர்களில் அதிக உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உலகின் மிகப்பெரிய உணவு வழங்கும் திட்டத்தில் சத்துமிக்க தானியங்களை சேர்க்க முயன்றால் இளைய தலைமுறை ஆரோக்கியத்துடன் வறட்சியால் பாதிக்கப்படும் விவசாயத்திற்கும் ஒரு விடிவு ஏற்படும் என்பதனை கருத்தில் கொண்டு தமிழகத்தின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்திட 12ஆம் 5ஆண்டு திட்டத்தின் கீழ் சிறுதானிய பயிர்களுக்கான சிறப்பு முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல விளைச்சலை பெருக்கி அதிக லாபம் பெறவும் நிறைவான வாழ்க்கையும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நல்லதுங்க மேடம். இவ்வளவு நேரம் தரமான விதை உற்பத்தினா என்ன, அந்த உற்பத்திக்கான வழிமுறைகள், சிறுதானிய விதை உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான காரணங்கள், தொழில்நுட்பங்கள், பல்கலைக்கழகத்தின் பங்கு, இதெல்லாம் பத்தி விரிவா சொன்னீங்க. கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம் மேடம்.
சிறுதானிய பயிர்களில் தரமான விதை உற்பத்திக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து சிறப்பாக விளக்கியவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விதை மையத்தின் விதை அறிவியல் மற்றும் நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் க. கிருஷ்ணவேணி அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா. நண்பர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண் 243-0555. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நேயர்களே, நமது சமுதாய வானொலி நிகழ்ச்சிகள் யாவும் TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்கள் விரும்பும் இடத்தில் விரும்பும் நேரத்தில் கேட்டு பயன்பெறலாம். இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்கள்.